بسم الله الرحمن الرحيم.
ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، சென்ற வாரம் நாங்கள் பார்த்த ஸ்பெயினுடைய வரலாற்றுடைய இறுதியான மிக முக்கியமான ஒரு பகுதியை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம், இந்த ஸ்பெயின் என்பது தாரிக் பின் ஜியாத் என்ற ஒரு வெற்றி தளபதியால, மூசா பின் உசைத் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியுடைய வழிகாட்டலின் கீழ் வெற்றி கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் ஹலீஃபா வலிது பின் அப்துல் மலிக் அவர்கள் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க இரண்டு தளபதிகளும் டமஸ்கஸ்க்கு திரும்பி செல்கிறார்கள். அதன் பின்னர் ஹலீஃபாவுடைய, அதாவது உமையா ஹலீஃபாவால் நியமிக்கப்படுகின்ற வாலிகளுடைய ஆட்சி காலம் அங்கே நடைபெறுகிறது. 42 வருஷங்கள் அந்த ஆட்சி தொடர்கிறது. அதாவது ஹிஜ்ரி 96 அது அதாவது கைப்பற்றப்பட்ட 138 வரைக்கும் அந்த முதலாவது கட்ட பீரியட்லே அதாவது ஸ்பெயின் முஸ்லிம்களால் ஆளப்பட்டது என்ற செய்தியை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இப்ப இந்த வாலிகளுடைய ஆட்சி காலம் சிறந்த முறையில் காணப்பட்டாலும் அதனுடைய ஆரம்பத்திலே, அதில் குறிப்பாக சொல்வதென்று சொன்னால், சம்ஹைம் பின் மாலிக் அல் ஹவுலானி, அதே போல அன்பசா பின் சுஹைம், முதலாவது வாலியாக வந்திருக்கக்கூடிய அப்துல் அசீஸ் போன்றவர்கள் சிறந்த வாலிகளாக இருந்தாலும், பின்னால வந்த அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹிரி என்று சொல்லக்கூடிய ஒரு வாலி, நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்பெயினுடைய வரலாற்றில் நான் என்னத்துக்கு சொல்றேன்னு சொன்ன சகோதரர்களே, ஸ்பெயின் வந்து ஒரு கலப்பு மக்களை கொண்ட ஒரு பிரதேசம், ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பிரதேசம். அங்கே பர்பர் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பா ஆப்பிரிக்க கலப்பின மக்கள் அங்கே காணப்பட்டார்கள். அதே போல ஸ்பெயின்ல அந்த மக்களுக்கு அந்த தேசிய குடிகளாக இருந்த மக்கள் அவங்களும் இஸ்லாத்தேற்று இருந்தாங்க. அதே போல ஷாம், யமன், ஜசிரத்துல் அரபிலிருந்து போன அரபிகளும் அங்கே காணப்பட்டாங்க. ஏன் இந்த மூன்று இனங்களும் அங்க இருந்த காரணத்தினால் இவங்க எல்லோரும் வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான பண்பாட்டு இயல்புகளை கொண்டிருந்தாலும் இஸ்லாம் என்ற ஒரு கொள்கை இவர்களை ஒற்றுமைப்படுத்தியது. அந்த ஒரு கூட்டமைப்பினாலதான் அவங்களால அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ அரசுகளை எதிராக போர் தொடுக்க முனைந்தது, பல வெற்றிகளை பெற முடிந்தது. ஆனால் இந்த கூட்டமைப்பு, இஸ்லாம் என்ற அந்த இணைக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு, அந்த கொள்கை அந்த மக்களிடத்திலே நலிவடைந்து அந்த மக்கள் மத்தியிலே இன ரீதியான சில, அதாவது இன பேரினவாத சம்பந்தமான சில சிந்தனைகள் ஊடுருவியது. அங்கே காணப்பட்ட இஸ்லாமிய சக்தியை வந்து வலுவிழக்க செய்தது. இந்த வலுவு, இந்த இஸ்லாம் அவர்களை விட்டு வலுவிழந்து போனமையானது அங்கே இஸ்லாமிய ஹிலாபத்தை வீழ்ச்சியூடுறதுக்கு காரணமாக இருந்தது என்ற மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். அப்ப எனவே இந்த அஹதுல் உலாத் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிகளால் நியமிக்கப்படுகின்ற அந்த காலத்திலே பிரான்ஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. பிரான்சில் 70% பகுதிகளை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள் என்ற இப்படியான ஒரு கட்டம் இருக்கின்ற போதுதான் இங்கே அரபுகளுக்கும் அங்கே காணப்பட்ட பர்பர் இன மக்களுக்கும் இடையில இனமுரண்பாடு ஏற்படுகிறது. இந்த இன முரண்பாடு ஏற்பட்டு மக்கள்கிட்ட காணப்பட்ட அந்த ஒற்றுமை என்பது, அந்த முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பலம் அங்கே நலிவுறுகின்ற ஒரு காலகட்டம் வந்த நேரம்தான் அப்துல் ரஹ்மான் அல் காஃபிக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு வாலி வந்து அந்த மக்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டி பிரான்சுக்கு எதிராக, அங்கே முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்ட பல பகுதிகள் கிறிஸ்தவர்களால ஆக்கிரமிப்புக்குள்ளான அந்த சமயத்திலே அந்த பகுதிகளையெல்லாம் அவர் அந்த வெற்றி தளபதி கைப்பற்றுகிறார். கைப்பற்றி பாரிஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரிஸுக்கு கிட்ட ஒரு சின்ன கேப் தூரம் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு அவர் போகின்றார். அந்த இடத்துல பலாத்து சுஹதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சொல்வார்கள். அந்த யுத்தம் சம்பந்தமான பதிவுகள் இஸ்லாமிய குறிப்புகளில் காண முடியாது. ஏன்னு சொன்னால் அங்கே போய் அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள், அதாவது அந்தலுசிலிருந்து ஸ்பெயின்லிருந்து முஸ்லிம்கள் மேற்கொண்ட மிக கிட்டத்தட்ட 50,000 படைகளோடு போனாங்க. ஆனால் அங்கே இந்த இன ரீதியான சில முரண்பாடுகளும் இன்னும் சில கிளை காரணிகளும் முஸ்லீம்களுடைய பலத்தை வலுவிழக்க செய்த காரணத்தினால அதுல மிக பாரிய அளவுக்கு முஸ்லீம்கள் அதாவது தோல்வியை சந்தித்தார்கள். பலர் கொல்லப்பட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அல் காஃபிக்கும் அதுல கொல்லப்படுறார், அவரும் அதுல ஷஹீதாக மரணிக்கிறார். தோல்வியோட இஸ்லாமிய படைகள் வருகின்றன. ஏன் முஸ்லிம் வரலாற்று நூல்கள் வந்து இந்த யுத்தத்தை பத்தி சொல்லவில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு மிக பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு யுத்தமாக அந்த யுத்தம் இருந்தது என்பதை நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கலாம். அப்படி இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. இதை பயன்படுத்திய கிறிஸ்தவ உலகம் என்ன செஞ்சுன்னு சொன்னா, எக்கச்சக்கமாக இதுக்கு அதாவது மிகைப்படுத்தலான முஸ்லிம்களுடைய அதாவது அவங்க அப்படி மிகைப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹுடைய கதிர் அந்த யுத்தத்துல முஸ்லீம்கள் வெற்றி கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா முழு பிரான்சே இஸ்லாமிய மயமாக வந்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அன்றைக்கு இருந்துச்சு. ஆனா அல்லாஹுடைய கதிர் அந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் மிக பாரிய பின்னடைவை எதிர்கொள்றாங்க. தளபதியே கொல்லப்படுகின்ற அளவுக்கு முஸ்லீம்கள் வீழ்ச்சி விடுறாங்க. அப்ப ஸ்பெயின் இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம்னு சொன்னால், இங்கே டமஸ்கஸை ஆட்சி செய்து வந்த உமையா கிலாபத்தும் வீழ்ச்சி விட்டு அப்பாசியர்களுடைய சில மோசமான வழிமுறையின் காரணமாக உமையா ஆட்சி அந்த இடத்துல டமஸ்கஸை விட்டு பறிப்போய் அப்பாசியர்களுடைய கைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தளம்பலான ஒரு கட்டம். அப்ப மெயின் பிரதான கட்டுப்பாட்டாளராக இருந்த அப்பாஸ் உமையா ஆட்சியே வீழ்ச்சி விட்ட நேரம் அங்க இருக்கக்கூடிய அந்தலுசை வந்து யார் பார்க்க போறாங்க? அப்ப எனவே அங்கேயும் ஒரு ஆட்சி தலைமையில் இருக்கின்ற சமயத்தில்தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வீழ்ச்சியின் போதும் முஸ்லிம்கள் எழுச்சி பெறக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துகிறாங்க. என்ன அதிசயம் என்று சொன்னால், அப்பாசியர்கள் இப்பொழுது அதாவது 132 உமையா கிலாபத்தை வீழ்ச்சி விட்டு அப்பாசியர்கள் எழுச்சி பெறுகின்ற அந்த சமயத்தில் எல்லா இஸ்லாமிய பிரதேசங்களும் அப்பாசியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிறது. அதன் பின்னர் இப்படியான சந்தர்ப்பத்தில் பகதாதுல அப்துல் ரஹ்மான் பின் முஆவியா இபின் ஹிஷாம் இபின் அப்துல் மலிக், அதாவது ஹிஷாம் பின் அப்துல் மலிக்குடைய பேரராக வந்திருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் முஆவியா என்று சொல்லக்கூடிய 19 வயது நிரம்பிய ஒரு இளைஞர், உமையா ஆட்சியுடைய அதாவது வலியுள்ள அகது என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியான ஒரு வாலிபர். இவர் பகதாதில் இருக்கிறார். அவருடைய சிறிய குழந்தை அழுது கொண்டு வீட்டுக்குள்ள வருது. இவர் தலைமறைவாகத்தான் இருக்கிறார். ஏன்னா இவர் தெரியும் அப்பாசியர்களால தனக்கு என்ன செய்யலாம், உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம், அதாவது உயிர் ஆபத்து தனக்கு ஏற்படலாம் என்ற அந்த அச்சுறுத்தலோடு இவர் தலைமறைவாக இருக்கிறாரு. அப்ப இந்த குழந்தையுடைய இந்த வருகையையும் பார்த்து இவர் வெளியில் அவதானிக்கிறாரு. வெளியில் அவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் எல்லாம் அப்பாசியர்களுடைய ஆட்சி அதாவது பறைசாற்றக்கூடிய அமைப்பில் கருப்பு கொடிகள் ஏந்தப்படுது. உமையா கிலாபத்தை வீழ்ச்சி விட்டுட்டு இப்ப அப்பாசியர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க என்பதை அடையாளப்படுத்துகின்ற விதமான கொடிகள் ஏற்றப்படுவதை இவர் அவதானிக்கிறாரு. அவதானிச்சுட்டு இவர் யோசிக்கிறாரு, கன்ஃபார்மாக என்ன செய்யலாம், எனக்கு அப்பாசியர்களால உயிர் ஆபத்து ஏற்படலாம் என்று அஞ்சு தன்னுடைய சகோதரான வலீது பின் முஆவியாவையும் அழைத்துக் கொண்டு, அவருக்கு 13 வயசு இவருக்கு 19 வயசு, இருவரும் பகதாதை விட்டு வெளியேறாங்க. அவங்களோட குழந்தைகள் குடும்பத்தை அமைச்சிட்டு சில நுக்குதுகள் சில தேவையான செலவுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு இவர் பகதாதை விட்டு வெளியேறாரு. அப்பாசிய படைகள் இவரை துரத்துது, இவர்களை கொலை செய்வதற்காக துரத்துகிறார்கள். இருவரும் போய் ஃபுராத் என்று சொல்லக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியை சந்திக்கிறாங்க. யூப்ரட்டிஸ் நதியை கடந்து செல்வதற்காக நீஞ்சிறாங்க. ரெண்டு பேருமே நீண்டு போகின்ற சமயத்தில் பின்னால கரையில் இருந்த அப்பாசிய படைகள் அவங்கள கூப்பிடுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி வாங்க, உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து பாதுகாப்பு உத்தரவாதம் தருகிறோம், கொல்ல மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த இளைய சகோதரர் வலீது பின் முஆவியா சொல்றாரு, என்னால நீண்ட முடியாது, நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் அப்துல் ரஹ்மான் பின் முஆவியா சொல்றாரு, சகோதரனே அவங்கள நம்ப முடியாது, நீ போகாதே, அவங்களால உயிர் ஆபத்து ஏற்படுத்தலாம், அவங்க வந்து அவங்கள நம்பி நாங்க போக இயலாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, தம்பி சொல்றாரு, அவருக்கு நீந்தவும் முடியாது, அவங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லி உத்தரவாதம் இருக்கிறாங்க தானே, நான் திரும்பி போகிறேன்னு சொல்லி அவர் திரும்பி போறாரு. கரையில ஏறின உடனே அப்பாசியர்களால கொல்லப்படுறாரு. கரையில் ஏறின உடனே அப்பாசியர்கள் அவரை கொலை செய்யறாங்க. யார், 13 வயசு நிரம்பிய அந்த வலீது பின் முஆவியா கொல்லப்படுறார். இது அந்த அப்துல் ரஹ்மான் அஹில் வந்து பார்க்கிறார். அப்ப எனவே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனது கண் முன்னாலே தனது சகோதரனும் கொல்லப்படுற அந்த சோகத்தோடு அவர் அந்த யூப்ரட்டிஸ் நதியை தாண்டி எங்க போறார்னு சொன்னா, அதாவது மொரோக்கோக்கு போறார். இன்னைக்கு மகரீப்ல கைர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு துறைமுக நகரம் அங்க போய் சேர்றார். அங்க எதுக்கு போறாருன்னு சொன்னா, இவருடைய தாயாருடைய சகோதரர்கள் தாய் மாமனார்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களை நம்பி அங்க போறார். அங்க போன அங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அங்க ஹவாரிஜிகள் வந்து ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக வேண்டி கலகம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஏன்னா இங்க மத்திய இந்த பெரிய பிரதான கிலாபத்தை வீழ்ச்சியுற்ற காரணத்தினால இந்த பக்கத்துல குட்டி குட்டி சாம்ராஜ்யங்கள்லாம் உருவாக தொடங்கிட்டு. அப்ப ஹவாரிஜிகள் அங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருந்தாங்க, கலகம் செய்து கொண்டிருந்தாங்க. இவங்களுக்கு இந்த அப்துல் ரஹ்மான் அத்தாஹில், இவர் அந்த உமையா வம்சத்தை சேர்ந்த ஒருத்தருங்க வந்திருக்கிறார் என்ற செய்தி தெரிஞ்ச உடனே அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அப்துல் ரஹ்மானுக்கு வந்து அங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தன்னால அதாவது ஹவாரிஜிகளால தனக்கு உயிர் ஆபத்து ஏற்படலாம், அங்கேயும் மறைந்துதான் வாழ்றார். மறைஞ்சு வாழ்ந்தா இப்ப இவர் யோசிக்கிறாரு என்ன செய்யறது. இஸ்லாமிய தேசத்துல எங்க போனாலும், மிஸ்ரோ அல்லது ஷாமோ எங்க போனாலும், அப்பாசியர்களால தனக்கு உயிராபத்து வரலாம். அங்க இருந்தா அடுத்த எதிரிகள் ஹவாரிஜிகளால தனக்கு உயிராபத்து வரலாம். இப்ப என்ன முடிவு பண்றது? அப்போதுதான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு நிலை, நம்ம திரும்பி மறுபடியும் ஸ்பெயினுக்கு போறதுதான் ஒரே ஒரு வழி, அந்தலுசுக்கு போறதுதான் ஒரே ஒரு வழி. ஆனாலும் ஒரே அடிக்க அவருக்கு போய்கொள்ளவும் மேலார். அந்த இடத்துல என்ன செய்யறாரு பாருங்க, அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு இந்த இவர வரலாற்றை நீங்க பாப்பீங்கன்னா சகோதரர்கள், உயிராபத்துல அவ்வளவு தூரம் போய் சென்று தன்னால ஒரு தனி மனிதனால 19 வயசு நிரம்பிய ஒரு இளைஞன் அங்கிருந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, முடிவெடுக்கிறாரு ஒரே ஒரு வழி, இப்ப நான் ஸ்பெயினுக்கு போறதுதான் வழி. ஆனா ஸ்பெயினுக்கும் போய்கொள்ள இயலாது, அங்கே நிலவரத்தை பார்க்கணுமே, அங்கேயுமே முஸ்லீம்களுடைய அதிகாரம் எல்லாம் பறிபோய் தளம்பல் நிலையில இருக்குது. அப்ப தனது அதாவது அடிமை பதில் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை அனுப்புறாரு, நீங்க போய் ஸ்பெயின் நிலவரத்தை பாருங்க என்று அவர் அங்க ஒரு ஒற்றராக அனுப்பி தனது அடிமையின் மூலமாக உமையா ஆட்சிக்கு ஆதரவாள எல்லோருக்குமே முராசலா கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதி எல்லாத்தையுமே ஆதரவு எடுக்கிறார். ஆதரவு எடுத்து 2 வருடங்களாக திட்டமிட்டு, அதாவது ஹிஜ்ரி 138 இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தனி ஒருத்தராக ஸ்பெயினுக்குள்ள நுழைகிறார். அங்க அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு ஆட்சி அங்கு நிலவி கொண்டிருந்தது. இவர் மீது இவர் வந்து அரபு இனவாத போக்கை கொண்டவராக இருந்தார். அங்க பல்லின மக்கள் வாழ்ந்தாங்களே, அவங்கெல்லாம் இவர்ல சரியான வெறுப்படைஞ்சிருந்தாங்க. இவருடைய நடைமுறைகள் வந்து சரியா இல்ல. அப்ப என்ன, இவர் என்ன பேர்ல அப்துல் ரஹ்மான் நுழைகிறார் என்று சொன்னா, ஹாலிப் அத் தமீமி என்ற பேர்லதான் அவர் நுழைகிறார். நுழைஞ்சு அங்க போய் தனக்கு தேவையான ஆதரவாளர்களை எல்லாம் இவர் சேர்த்துக் கொண்டு அங்க உள்ள பர்பர் இன மக்களோட பேசுறாரு. பேசி யமன் மக்கள், அதாவது ஹதரமிகள் யமன் மக்களும் அங்க இருந்தாங்க, அவங்களோடையும் பேசுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த யூஸ் அதாவது அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரிக்கு இவர் நல்ல முறையில கடிதம் எழுதுறார். நான் தான் இது உமையா ஹிலாபத்துக்கு பொருத்தமானவர், நான் ஆட்சியை நான் எடுக்கிறேன், நீங்க எனக்கு ஆட்சியை தாங்க, இந்த சிக்கல் நமக்குள்ள தேவையில்லைன்னு சொல்லி சொல்றார். ஆனா அவர் அந்த ஆட்சியை விடுறதுக்கு அவர் முடிவு அவர் இணங்கவில்லை. எனவே அந்த இடத்துல யுத்தம் ஒன்று நிர்பந்தமாகிறது, யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்துல அப்துல் ரஹ்மான் வந்து வெற்றி பெறார். இந்த வெற்றி பெற்ற பின்னர் தான் மறுபடியும் அங்க வீழ்ச்சுற்றிருந்த எந்த உமையா ஹிலாபத்து தாரிக் பின் ஜியாதாலையும், அதாவது அதுக்கு மேலால மூசா பின் நுசைராலும் இது பண்ணப்பட்டுச்சோ, அந்த உமையா ஹிலாபத்துடைய 2வது பரிமாணமாக இந்த அப்துல் ரஹ்மான் பின் முஆவியாவல அங்க உருவாக்கப்படும். 23 வயது இளைஞர், 23 வயசு இளைஞர் ஒரு இங்க பகதாதிலிருந்து மொரோக்கோவுக்கு போய்த்து, மொரோக்கோவிலிருந்து தனது தனிப்பட்ட திறமையின் மூலமாக அங்கே போய் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அளவுக்கு அவர் ஒரு வரலாற்று நாயகராக இருக்கிறார்னு சொன்னா, இவருடைய தனிப்பட்ட வரலாறு நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, நல்ல மார்க்கறி உள்ளவராகவும், மக்களுக்கு தொழுகை நடாத்தக்கூடியவராகவும், பெருநாள் ஜும்மா போன்ற தொழுகைகள்ல மக்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவராகவும், குடிமக்கள் யாரும் நோயாளிகளாக இருந்தா அவர்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு சிறந்த பயிற்றுவிப்போடு இருந்த மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆட்சியாளராக இருந்தாரு. இவர் அங்க போய் நுழைந்து அங்க ஆட்சி உருவாக்கின காரணத்தினால்தான் ஸ்பெயினுடைய வரலாற்றுல அப்துல் ரஹ்மான் அத் தாஹில் என்று சொல்லி இவர் அறியப்படுறதை பார்க்கிறோம். இவர் இல்லை என்று சொன்னால் ஸ்பெயின்ல ஒரு இஸ்லாமிய அதாவது சாம்ராஜ்யம் வந்து நிலைத்திருக்காது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவருடைய செல்வாக்கு, இவர் ஆற்றிய பங்களிப்பு வந்து மிக முக்கியமான ஒன்றாக ஸ்பெயின் வரலாற்றில் இருக்கிறதை பார்க்கிறோம். இவர் அங்க போய் நல்ல ஒரு படை கட்டமைப்பை உருவாக்குறாரு, உள்நாட்டுல வந்து உட்கட்டமைப்புகளை உருவாக்குறாரு, அதே போல மிக பாரிய ஒரு கடற்படையை உருவாக்குறாரு. இப்படி பெரிய சேவைகளை இவர் செய்யறாரு. இவருடைய காலம் முடிவுற்ற பின்னர் இவர் அடுத்த ஒரு ஆட்சியாளர் உருவாக்கணுமே, அப்ப தனது அடுத்த ஒரு மகனை, நான் நினைக்கிறேன் அவரு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய தனது அடுத்த மகனை ஹிஷாம் பின் அப்துல் ரஹ்மான இவர் அடுத்த ஒரு வாரிசாக ஆட்சி பொறுப்பாளராக உருவாக்குறார். அப்ப இப்படி அங்க ஆட்சி சென்று கொண்டிருக்கின்ற இந்த சமயத்துல இந்த ஹிஷாம் பின் அப்துல் ரஹ்மானும் சிறந்த முறையில ஆட்சியில செஞ்சு கொண்டு வராரு. இப்படியே இந்த அப்துல் ரஹ்மானுடைய தாகிலுடைய தலைமையில மூன்று ஸ்பெயின் வரலாற்றுல மூன்று அப்துல் ரஹ்மான நீங்க பாக்கலாம். இப்ப முதலாவது சொன்ன நான் இந்த அப்துல் ரஹ்மான் அத் தாகில் சற்று முன்னருடைய வரலாற்றை சொன்னேன். அடுத்ததாக ஒருத்தர் வாரர் அவருடைய பரம்பரையில, அதாவது ஹிஷாம் பின் அப்துல் ரஹ்மான் அந்த பரம்பரையில், அதாவது அப்துல் ரஹ்மான் அத் தாகிலுடைய அதே பரம்பரையில அப்துல் ரஹ்மான் அல் அவுசத் என்ற ஒருத்தர் வர்றார். இவரும் மிக முக்கியமான ஸ்பெயின்ல தோன்றிய மிகச்சிறந்த ஆட்சியாளர்ல ஒருத்தர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் அல் அவுசத். அதுக்கு பின்னாடி இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஸ்பெயின்ல வந்து ஒரு ஆட்சி தளம்பலான ஒரு நிலை காணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அங்க என்ன, அதாவது பல சிக்கல், ஒன்னு இன ரீதியான உள்ள முரண்பாடுகள் அங்க காணப்பட்டுச்சு. யாருக்கு, அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும். அதாவது அரபிகளுக்கும் அங்க உள்ள பர்பர் இனத்தை வந்து சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க ஆசிய அந்த கலப்பின மக்களுக்கும் இடையில, ஏன்னா அது ஆரம்பத்திலே உருவாக்கிட்டாங்க. அந்த யூசுப், நான் ஆரம்பத்தில் சொன்ன அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய, யூசுப் பின் அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய இது போன்ற சில வாளிகள் உருவாகின காரணத்தினால அப்படியான ஒரு இனரீதியான ஒரு பாகுபாடு அங்க உருவாயிட்டு. அப்ப இது நிறைய ஸ்பெயின் வரலாற்றை நீங்க பார்க்கலாம், நிறைய இதனுடைய தாக்கத்தை நீங்க பார்க்கலாம். இந்த தளம்பல் நிலையையும் சிக்கலான நிலையையும் பார்க்கலாம். அப்ப இவ்வாறு இருக்கின்ற சமயத்துல தான் ஒரு கட்டத்துல ஆட்சிக்கு யாரை நம்ம நியமிக்கிறது என்ற மாதிரியான ஒரு பிரச்சனை வருகின்ற சிக்கலான ஒரு காலகட்டத்தில தான் அப்துல் ரஹ்மான் அன் நாசிர் என்று சொல்லக்கூடிய இந்த அப்துல் ரஹ்மான் அத் அவுசத்துடைய பரம்பரையில வந்த பேரராக வந்த ஒருத்தர் ஆட்சி பொறுப்பெடுக்கிறார். இவருடைய வரலாறு ஸ்பெயின், அதாவது கடைசி காலகட்டத்தில் ஸ்பெயின் எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு, இவர் நல்ல நல்ல பல சேவைகள் செஞ்சாரு. இவருடைய மிக முக்கியமான சில பலகீனங்களும் காணப்படுகின்றன. இவருடைய காலத்தில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பக்கத்தில் உள்ள அரசுகள் எல்லாம், அதாவது அடிக்க முடியாத கையை அரவணைப்பதை போல, இவருடைய ஆட்சி வளர்ச்சியை கண்டு பக்கத்தில் உள்ள பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற ஏனைய எல்லா நாடுகளும் தூது ராஜதந்திர உறவு பேணுகின்ற அளவுக்கு இவருடைய பல மிக சிறப்பாக இருந்தது. நிறைய உட்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சாரு. இவர் தான் வந்து கஸ்ருல் ஹம்ரான் சொல்லக்கூடிய செங்கோட்டை என்று சொல்லுவாங்க, குருநாத்தால் அறிக்கூடிய இந்த சிவப்பு கோட்டை இவர் கட்டினாரு. இவர் கட்டின கோட்டையில இவர் நல்ல வேலைகளை, மிகப்பாரிய உட்கட்டமைப்பு வசதி, அதே போல கல்வி ரீதியான பல்வேறுபட்ட நூலகங்கள், ஏனைய மதாரிசுகளை உருவாக்கினதை போல மிகப்பாரிய கடல் படையெல்லாம் உருவாக்குறாரு. இப்படி நல்ல வேலைகளை இவர் செய்யறாரு. இவர் செஞ்ச சேவைகள்ல தான் இவர் கட்டின கோட்டையில, அந்த கசுருல் ஹம்ரான் நினைக்கிறேன் சிவப்பு கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாளிகையில மேல கிட்டத்துல, அதாவது இவர் வெள்ளியால இல்ல தங்கத்தால முலாம் பூசுகின்ற அளவுக்கு நிறைய சொத்து செல்வங்கள்லாம் அரச இதுல இருந்துச்சு. அது சில சமயத்துல மார்க்கத்துக்கு முரணான முறையிலும் வீண்வரியம் செய்யப்பட்டதாக இந்த செய்தியை சொல்றாங்க. இவர் நல்ல வேலைகள் செஞ்சிருந்தாலும், அரச சொத்துக்களாக இருந்தாலும், செல்வம் கொளித்தாலும் அந்த செல்வம் ஊதாரித்தனமாக செலவழிக்கப்படக்கூடாது. அப்ப ஒரு அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு அறிஞர் நீங்க இப்படி செய்யக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு இவருடைய இந்த அத்துமீறின அல்லது முறைகேடான சில ஊதாரித்தனமான செலவழிப்புகளும் இவருடைய வரலாற்றுல பதியப்படுறத பாக்குறோம். இப்படி ஒரு நல்ல ஆட்சியாளராக இருந்தார். பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ சாம்ராஜ்யங்கள்லாம் இவருக்கு பயந்து வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு இவருடைய செல்வாக்கு பலம் பெற்று காணப்பட்டது. ஆனால் இவர் இவ்வளவு நல்ல வேலைகளை செஞ்ச ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் பின்னாடி இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தவறை செஞ்சாரு. என்னன்னு சொன்னா, இப்ப அவருக்கு ஃபாலிஜ் என்று சொல்லக்கூடிய, அதாவது நான் நினைக்கிறேன் பாரிசவாதம் நோயால் இவர் பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்பட்ட 47 வயசுல இவருக்கு அந்த நோய் வருகிறது. அதன் பின்னர் என்ன செய்யறேன் இவர் முடிவெடுத்து, அடுத்த ஒரு அரசரை, அடுத்த ஆட்சி ஆளுநரை தெரிவு செய்யணுமே, தனது 12 வயது மிக்க ஒரு மகனை இவர் அடுத்த ஆட்சியாளராக நியமிக்கிறார். இதுதான் இவர் விட்ட மிகப்பாரிய ஒரு தவறாக ஸ்பெயின் வரலாற்றுல அதாவது கணிக்கப்படுது. ஏனால் அவருக்கு வயது கூடிய மகனும் இல்ல, 12 வயது மிக்க தனது மகனை அடுத்த ஆட்சியாளர். அப்ப 12 வயசு மகனால் எப்படி ஒரு ஆட்சியை நிர்வகிக்கிறது என்றால், அங்க பக்கத்தில் உள்ள இந்த பாத்திமியன்கள் போன்ற, அதாவது இஸ்லாமிய பேரு தாங்கிய அரசுகளாலேயும் பல, அதாவது ஸ்பெயினுக்கு ஆபத்து. அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சாம்ராஜ்யங்கள் அராகுன் கஸ்டாலாண்டு சொல்லக்கூடிய சில, அதாவது ஸ்பெயின்லயே வடக்கு மேற்கு பகுதியில் காணப்பட்ட கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தாலையும் இவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு. இப்ப இவ்வாறான ஒரு குழப்பமான ஒரு கட்டத்தில் தான் தனது 12 வயது மிக்க மகனை நியமிக்கிறார். நியமிச்சா இப்ப 12 வயசு மகனால் ஆட்சி செய்யலாதே. அப்ப இவருக்கான ஒரு ஆலோசனை குழு, மூவரை கொண்ட ஒரு ஆலோசனை குழு உருவாக்கப்படுகிறது. யாரு அந்த அவருடைய மிக முக்கியமான ஒரு மந்திரி, அடுத்தது பனு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த அதாவது பாதுகாப்பு பட தளபதி, இந்த இவருடைய தாயார் யாருடைய இந்த அதாவது அப்துல் ரஹ்மான் நாசிர் ரஹிமுல்லா அவருடைய மனைவியும் இந்த இவருக்கான ஆலோசகர்களா நியமிக்கப்படுறாங்க. ஆனா இதுல அந்த ஆலோசனை குழுக்குள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த படை தளபதியாக வந்த பனு ஆமீர் கூட்டத்தை சேர்ந்த அந்த படை தளபதி ஆட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு மந்திரியை கொலை செய்யறாரு. இவர் சின்ன சிறுவர் தானே, இவர் அப்படியே அரச மாளிகையில் ஒரு சிறுவராகவே வளர்றாரு, பொறுப்பு அற்றவராக. இவருக்கு எந்தவித பொறுப்பும் கொடுக்காம பொறுப்பு பத்தி யோசிக்காத நிலையிலேயே இவர் உருவாக்கப்படுறார். அப்ப இந்த பட தளபதி நல்ல வேலை சேர்ந்த பனு ஆமீர் என்ற ஒரு கூட்டத்தினர் வந்து, அதாவது இந்த அப்துல் ரஹ்மான் அத் தாஹில் உருவாக்கி அந்த ஆட்சியை வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வைத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்க அந்த ஆட்சியத்தை அதாவது நிர்வகிப்பதற்கான திரைமறைவுல செயல்பட்டாங்க. முக்கியமான சில பட தளபதிகளை கொலை செஞ்சாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சாமர்த்தியமாக காய் நகரத்துகளை எல்லாம் மேற்கொண்டாங்க. மேற்கொண்டு இருந்தாலும் இந்த ஆமீர் குடும்பத்தில் வந்த, இந்த பனு ஆமீர் குடும்பத்தில் வந்த மூன்றாவது ஆட்சியாளர் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு பொறுப்பற்றவராக மோசமானவராக மது அருந்தக்கூடிய அல்லது ஒரு ஒரு ஆட்சியாளருக்கு இருக்கக்கூடாத தீமையான செயற்பாடுகளில் நான் ஈடுபட்ட காரணத்தினால மக்கள் வந்து இவர் மீது வெறுப்படைஞ்சு இவர் ஒரு படை ஒரு படைநகர்வை மேற்கொண்டு வெளியே போன சமயத்தில் அவர் மக்களால் கொல்லப்படுறாரு. வேற ஒருத்தர் இந்த ஆட்சி பொறுப்பு வாரார். அதன் பின்னாடி ஸ்பெயினுடைய நிலவரம் தலைகீழாக மாறுகிறது. எந்த அளவுக்கு தலைகீழா மாறுதுன்னு சொன்னா, ஒரே ஹலீஃபாவின் கீழ ஒரு கூட்டமைப்பில் மிகப்பாரிய சக்தியாக எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்து வலுவிழந்து போன நேரம் அப்துல் ரஹ்மான் தாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு வீர தளபதியால அந்த நாடு மீண்டும் உருவாக்கம் பெற்று, அதுக்கு பின்னாடி அப்துல் ரஹ்மான் அல் அவுசத் என்பவராலையும், அதுக்கு பின்னாடி அப்துல் ரஹ்மான் அல் நாசிர் என்று சொல்லக்கூடிய நம்ம ரீசெண்டா பார்த்த இந்த தளபதியாலையும் உருவாக்கப்பட்ட அந்த தேசம் கிட்டத்தட்ட 22 குட்டி ராஜ்யங்களாக சிறைவடையும். ஒரே தலைமைத்துவத்தில் ஒரே ஹலிபாட வழிகாட்டல இருந்த அந்த அரசாங்கம், அந்த சாம்ராஜ்யம் குட்டி குட்டி, அதற்கு அதாவது முழுக்கு தவாயிஃப் என்று சொல்லுவாங்க ஸ்பெயின் வரலாற்றுல, சின்ன சின்ன கூட்டமைப்புகள், சின்ன சின்ன கூட்டங்கள், கோத்திரங்களுக்கான மன்னர்கள். எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ராவையில ஒருத்தர் ராஜாவா இருப்பாரு, பகல்ல ஒருத்தர் ராஜாவா இருப்பார், ஒரே ஊருக்குள்ளே 2-3 சாம்ராஜ்யங்கள்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது, சின்ன சின்ன சிற்றரசுகளாக பிரிஞ்சு துண்டாடப்பட்டு ஸ்பெயின் இருந்தது என்பதை பாக்குறோம். அப்ப இதே காலத்துல ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே ஸ்பெயின் வரலாற்று நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, ஏன் நம்ம ஸ்பெயினை படிக்கணும் என்பதற்கு, இன்றைக்கு நம்ம ஸ்பெயின்ல இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களான்னு யோசிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தா, தஃசீருல் குர்துபின்னு கேள்விப்பட்டீங்க, குர்துபா எங்க ஸ்பெயின்ல வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் இமாம் குர்துபி முஃபஸ்ஸிர். அதே போல இமாம் இப்னு ஹசம் அல்லாஹிரி அல் அந்தலுசி முஹல்லா பில் ஆசார் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நூலை எழுதிய மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் அல்லாஹிரியா என்று சொல்லி அவர் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும், சில அதாவது மார்க்கத்துக்கு முரணான நிலைப்பாடுகள் அவர்கிட்ட காணப்பட்டாலும், ஒரு சிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஸ்பெயின் உருவாக்கிய ஒரு அறிஞர். அதே போல இமாம் இப்னு அப்துல் பர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு முஹத்தித் இஸ்லாமிய அறிஞர். இது போன்ற அபு ஹையான் அல் அந்தலுசி சொல்லக்கூடிய பல அறிஞர்களை எல்லாம் உருவாக்கி தேசனார். இவங்க எல்லாம் யாரு, இமாம் இப்னு அப்துல் பர், இமாம் இப்னு ஹசம், அபு ஹையான் அல் அந்தலுசி போன்றவர்கள் எல்லாம் இந்த மன்னர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன செய்யணும், பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பெயினை வந்து நம்ம இஸ்லாமிய தேசத்தை வந்து விட்டுடக்கூடாது, இது ஆபத்து, இந்த ஆட்சி இல்லாம போயிடும், முஸ்லீம்களுடைய அந்த சிறப்பு ஒழிக்கப்பட்டதுக்காக வந்து நிறைய கூட்டு முயற்சி எல்லாம் மேற்கொண்டாங்க. ஆனா அங்கு உள்ள மன்னர்கள் யாருமே அதுக்கு உடன்படல, யாருமே ஒத்து வரல. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மன்னர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சரி இந்த கிறிஸ்தவ நமக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தால கைப்பற்றப்பட்ட முஸ்லீம்கள் ஆட்சியில் இருந்த அந்த தேசங்களை எல்லாம் நாங்க மீட்டெடுப்போம்ன்றதுக்கான முயற்சி செய்யறாங்க. எப்படி முயற்சி செய்யறாங்கன்னு சொன்னா, பக்கத்தில் மொரோக்கோவில் முராபித்தூன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம். இவங்களோட உதவி இவங்களோட உதவியின் பேரில் என்ன செய்யறாங்க, சில சில அந்த இழந்த தேசங்களை எல்லாம் கைப்பற்றுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க, அதுல வெற்றியும் காண்றாங்க. அந்த முராபித்தூன்கிற அந்த சாம்ராஜ்யம் முடிஞ்சு அந்த மொரோக்கோல அதாவது முவாஹிதூன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வராங்க, அவங்களோட உதவியை எடுத்து ஸ்பெயினை மீட்டுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அதுக்கு பின்னால முரேனியூன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த மொரோக்கோல ஆட்சிக்கு வராங்க, அவங்களோட உதவியின் மூலமாகவும் என்ன செய்யப்படுகிறது, ஸ்பெயினை மீட்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. பெரும்பாலான சில வெற்றிகள் கிடைச்சாலும் அது முழுமையான வெற்றிகளாக நிலைத்திருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். கடைசியில இந்த ஸ்பெயின் எங்க போய் நிக்கதுன்னு சொன்னால், அதாவது மிகப்பாரிய ஒரு நிலப்பரப்பாக இருந்த ஸ்பெயின் தேசம் இரண்டு சின்ன சாம்ராஜ்யங்களாக சுருக்கப்படுது. ஏன்னா இரண்டு சாம்ராஜ்யங்கள், அதாவது மம்லகத்து உர்நாத்தா, மம்லகத்து இஷ்பீலியா என்று சொல்லக்கூடிய இஷ்பீலியா உர்நாத்தா என்று சொல்லக்கூடிய இரண்டு தேசங்களாக அது வரையறுக்கப்படுது. வரையறுக்கப்பட்டு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா அங்கேயும் என்ன செய்யவில்லை, ஒரு நல்ல ஒரு சூழல் காணப்படவில்லை. அப்ப அந்த கடைசி கட்டத்தில் ஸ்பெயின் வீழ்ச்சி உருகின்ற அந்த காலப்பகுதியில பனு அஹ்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூத்தர்னா ஒரு கூட்டம்னா அந்த மம்லகத்து குர்நாத்தாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களையும் இந்த பனு அஹ்மர் கூத்தரத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் சொன்னா, இவர் வந்து அதாவது உபாத் பின் சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய இவருடைய பரம்பரை அந்த அளவுக்கு போய் சேர்கிறது. ஆனா உபாத் பின் சாமித் ரதியல்லாஹு அன்ஹு இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த பனு அஹ்மர் கூட்டம் வந்து அங்க உள்ள கஸ்தாலா அராகூன் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவ மன்னர்களோட ஒப்பந்தம் செஞ்சுதான் ஆட்சி பண்ணாங்க. என்ன ஒப்பந்தம் சொன்னா, ஓ அந்த கிறிஸ்தவ மன்னர் பேர்ல தான் இங்க குர்நாத்தாவை ஆட்சி செய்றேன், முஸ்லிம் ஆட்சி அல்ல கிறிஸ்தவ ஆட்சி தான் நடக்குன்றதை இவர் அங்க ஏத்துக்கொள்ளணும். அதே போல அந்த கிறிஸ்தவ மன்னர் கேட்கக்கூடிய டெக்ஸ்டா வரந்தாண்டம் இவர் கட்டணும். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இஸ்லாமிய தேசத்தை அவங்க எல்லாம் பயந்து டெஸ்ட் கட்டி விழுந்தாங்கன்னு சொல்லி, கடைசி காலத்துல முஸ்லிம் மன்னர்களே முஸ்லிம் பேர்ல உள்ள இஸ்லாமிய வழி இல்லாத மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, தங்கட ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவ மன்னர்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்தாங்க, இவங்களும் அதான் செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க என்னன்னு சொன்னா, டெக்ஸ்ட் கட்டணும், அது போல எங்கட அரசவைக்கு நீங்களும் ஏனைய மந்திரிகள் போல வரணும், எங்களுக்கு தேவையான அதிலும் குறிப்பாக போர் ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற சமயத்தில் நீங்க எங்களுக்கு உதவணும் என்ற ஒப்பந்தத்துக்கு இந்த பனு அஹ்மர் அரசர் வந்து உடன்பட்டிருந்தார். இந்த எக்ரிமெண்ட் முடிச்ச உடனே ஒரு யுத்தம் ஒன்று உருவாகுது. ஒரு யுத்தத்துக்காக இவங்களை அழைக்கிற, நீங்க இப்ப அந்த பக்கத்தில் இருக்க கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்க போகுது, போர் தடுக்க போகுது, அதுக்கு முஸ்லீம்களை இந்த உர்நாத்தா மன்னன்ட்ட உதவி கேட்கிறார், முஸ்லீம் இந்த பனு அஹ்மர் மம்லகாட்ட உதவி கேட்கிறார், நீ வா வந்து என்னோட என்ன செய்யணும், யுத்தம் செய்யணும். யாரோட யுத்தம் செய்யறது, பக்கத்தில் உள்ள இஷ்பீலியா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ரெண்டா உடஞ்சி ரெண்டாக சுருங்கி சொன்னது தானே, அது இஷ்பீலியாவும் முஸ்லீம்கள கட்டுப்பாட்டுலாம் நிற்கிது, உர்நாத்தாவும் முஸ்லீம்கள கட்டுப்பாட்டுலாம் நிற்கிது. இந்த என்ன செய்யணும்னு சொன்னா, முஸ்லீம்களை வச்சு முஸ்லீம்களை ஒழிக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த உர்நாத்தாவில உள்ள அந்த பனு அஹ்மர் அவரை போரு கூப்பிடுறான், நீ வரணும் வந்து முஸ்லீம்களாலே பக்கத்துல கிட்டத்தட்ட 400,000 பேர் என்ற அளவுக்கு முஸ்லீம்கள் வாழ்ந்த அந்த இஷ்பீலியா என்ற அந்த பகுதி உர்நாத்தா என்ற முஸ்லீம்களாலேயே என்ன செய்யப்படுகிறது, வெற்றி கொள்ளப்படுகிறது. அங்க உள்ள முஸ்லீம்களே முஸ்லீம்கள் வெட்டுறாங்க, முஸ்லீம் பெண்மணிகளே என்ன செய்யப்படுறாங்க, முஸ்லீம் படைகளாலேயே கைதிகளாக சிறைப்பிடிக்கின்ற அளவுக்கு வரலாறு தலைகீழா மாறுது. இது மாறி இஷ்பீலியா முடிஞ்சு இப்ப குர்நாத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிரதேசம் இந்த பனு அஹ்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அங்க இன்னொரு பிரச்சனை, என்ன பிரச்சனை சொன்னா, அங்க ரெண்டு சகோதரர் இருந்தாங்க, ஒன்னு காலிப் பில்லான்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாரு, இன்னொருத்தர் ஜகல் சொல்லக்கூடிய அவருடைய சகோதரத்தரும் ஆட்சி பண்ணிருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் இதுல யாரு, நான் மன்னனா நீ மன்னனான்னு பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை ஏற்கனவே முக்காவாசி தேசங்கள் எல்லாமே பறி போய் இப்போ இந்த குர்நாத்தா சாம்ராஜ்யம் மட்டும் இருக்கின்ற சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து கடைசிக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த ரெண்டாவது சகோதரர் தனது சகோதரருக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்காக வேண்டி அதே கிறிஸ்தவ மன்னர்கள்ட்டே போய் உதவி தேடுறார். இப்ப உதவி தேடி கடைசிக்கு ரெண்டு பேருக்கு யுத்தமெல்லாம் நடந்து ரெண்டு பேரும் எக்ரிமெண்ட்டுக்கு வராங்க, நீ ஒரு பகுதியில மன்னன் நான் ஒரு பகுதியில மன்னன் சொல்லி முடிவுக்கு வரான். அப்ப இப்படி என்ன செய்யப்படுகிறது, இருக்கிற அந்த சின்ன பிரதேசமே ரெண்டு துண்டாக கையாளப்படுது. இதுல இன்னொரு பிரச்சனை நடக்குது என்னன்னு சொன்னா, இந்த காலிப் பில்லான்னு சொல்லக்கூடியவருக்கு ஆயிஷா அல் ஹுர்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருந்தார், அவருக்கு ஒரு மகனும் இருந்தா அப்துல்லா சஹீர்னு சொல்லி, அதே நேரம் இவருடைய அரசவையில இவருக்கு ஒரு கிறிஸ்தவ பெண்மணி வேலைக்காரியா இருந்தார். இந்த வேலைக்காரியோட இவருக்கு தவறான உறவு ஏற்பட்டு நெருக்கம் ஏற்பட்டு அதனால ஒரு புள்ள எஹியாண்ட பேர்ல ஒரு புள்ளையும் பிறக்குது. இவர் என்ன செய்யறாரு சொன்ன அந்த காலிபில்லா இந்த உர்நாதாவுக்கு யாரு முறைப்படி அரசராக வரணும் அந்த அப்துல்லா சஹீர்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆயிஷா அல் ஹுர்ரான்னு சொல்லக்கூடிய மனைவிக்கு பிறந்த அந்த மகன் தான் அரசருக்கு அதாவது அரசரா வரணும். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தன் இந்த கிறிஸ்தவ அடிமை பெண்ணுக்கு பிறந்த அந்த மகனுக்கு தான் அரசர் அவரை தான் அரசராகணும் அடுத்த வலியுலாகுதாகன்றதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொண்டு இவங்க தனது சொந்த மனைவியையும் மகனையும் இவர் சிறைப்பிடிக்கிறார் சிறையில அடைக்கிறார். அப்ப மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க அந்த மக்கள் எல்லாம் கொதிச்சலிருந்து அப்படி என்ன செய்யக்கூடாது ஒரு கிறிஸ்தவ தாய்க்கு பிறந்த அல்லது ஒரு முறைகேடான ஒரு அந்த பிள்ளைக்கு மனைவிக்கு பிறந்தவர்கெல்லாம் ஆட்சி கொடுக்கலாது இவர் தான் சட்டப்படி தன் சொந்த மகன் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வேலைகளை மக்கள் செய்யறாங்க. இவர் எந்த சகோதரர் எதிர்த்தாரோ இவருடைய சகல் என்று சொல்லக்கூடிய சகோதரர் எதிர்த்தாரோ அவர்கிட்ட இவர் தப்பி போற அளவுக்கு நிலைமை மாறுது. அவரோட மகன் திரும்பி ஆட்சிக்கு வர்றார் குருநாதாக்கு ஆட்சிக்கு வர்றார். இப்படியான ஒரு குழப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அங்க இன்னொரு ஆபத்தான ஒரு கட்டம் உருவாகுது. என்ன என்று சொன்னா ஏற்கனவே அந்த ஸ்பெயின்ல வந்து அராகூன் கஸ்டாலா என்று சொல்லக்கூடிய நான் இது அரபு வாசகத்தை தான் சொல்றேன் இங்கிலீஷ்ல சில டிஃபரெண்ட் எழுதியும் அராகூன் கஸ்டாலா என்று சொல்லக்கூடிய ஃப்ரெண்டு அதான் இந்த கஸ்டாலா என்பதற்கு வந்து அராகூன் என்பதற்கு பெர்னாண்டோ மூன்றாம் பெர்னாண்டோ என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் மன்னராக இருந்தாரு. கஸ்டாலா என்பதற்கு அந்த ராஜ்யத்துக்கு வந்து இசபெல்லாண்டு சொல்லக்கூடிய இசபெல்லாண்டு சொல்லுவாங்க அந்த ஒரு பெண்மணி அதுக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு இளவரசியா இருக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் திருமண பேச்சு நடக்குது. யாருக்கு இந்த அராகூன்ல இருக்கிற பெர்னாண்டோ சாலிஸுக்கும் இந்த இசபெல்லாவுக்கும் இடையில திருமண ஒப்பந்தம் நடந்து காலப்போக்குல என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த இரண்டு சாம்ராஜ்யங்கள் மீது அராகூன் கஸ்டாலாண்டு சொல்லக்கூடிய ரெண்டு மம்லக்காக்களும் ஒரு மம்லக்காவாக உருவாகி ஸ்பெயின் அதாவது மம்லக்கா இஸ்பானியா ஸ்பெயின் ராஜ்யம் சொல்லி ஒரு ராஜ்யமாக உருவாகுது. இந்த ராஜ்யமாக உருவாகினது மாத்திரமல்ல இப்ப உங்களை இஸ்பீலியாவை உடைச்சிட்டாங்களே இப்ப உர்நாத்தாவை கைப்பற்றுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. இந்த ரெண்டு பேர் அதாவது இந்த பெர்னாண்டோ இந்த இசபெல்லான்ற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு சபதம் இடுறாங்க. நாங்க கஸ்ருல் ஹம்ராவில் உர்நாத்தாவுடைய அரச மாளிகை அப்துல் ரஹ்மான் நாசிரால உருவாக்கப்பட்ட அந்த கஸ்ருல் ஹம்ரால தான் எங்கட திருமண வைபவத்தை வைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த உர்நாத்தாவை நாங்க கைப்பற்றுவோம் என்று சொல்லி இவங்க முயற்சி பண்றாங்க. இப்ப இந்த மாதிரியான கட்டத்துல இங்க இருந்தவர் யாரு அப்துல்லா சஹீர் சொல்லக்கூடிய பலகீனமான ஒருத்தர் தான் அங்க இருந்தார். இப்ப இவருக்கு தெரியவர் சுவர் கிறிஸ்தவ படைகளால குருநாதா கைப்பற்றப்பட போகுது. ஆனா நான் என்ன செய்யக்கூடாது இஸ்லாம் சீரழிஞ்சு முஸ்லிம்கள் சீரழிஞ்சு போனாலே நாம் ஒரு படத்தளபதியா என்ன செய்யக்கூடாது ஏண்ட கௌரவம் போகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண் வடப்போட மாதிரி இவர் என்ன செய்யறாரு எக்ரிமெண்ட் ஒன்று பண்றாரு. நீங்க படையெடுத்தா இந்த குருநாத்தாவை கைப்பற்ற தேவையில்ல நானே உங்கள்கிட்ட குருநாத்தாவுடைய சாவிகளை எல்லாம் ஒப்படைக்கிறேன். ஆனா நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது என்பதுக்கான நீங்க எக்ரிமெண்ட் பண்ணணும். இதுக்கு அதாவது அந்த இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெரிய ஃபாதர் அதாவது பொப்பு வந்து எங்களுக்கு உத்தரவாதம் தரணும். அதே போல இந்த இசபெல்லாவும் பெர்னாண்டோ சாலிலும் எங்களுக்கு சத்தியம் பண்ணி தரணும். நீங்க அதை எனக்கு இந்த சத்திய உத்தரவாதம் தருவீங்கன்னு சொன்னா நானே உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன் இந்த உர்நாத்தாவுடைய கதவு சாவிகள் திறப்பை நானே உங்கள்ட்ட கையடிச்சிருவேன் என்று சொல்லி இவர் சொல்றார். இப்படி சொல்ற நேரம் அந்த இடத்திலையும் இஸ்லாமிய உணர்வு உள்ளவர்கள் இருப்பாங்க தானே அதுல மூசா பின் அபி ஹசான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஜாஹித் ஒரு பல தளபதி சொல்றாரு முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது இப்படியெல்லாம் அதாவது தரம் தாழ்த்தி தங்களுடைய அந்தஸ்தெல்லாம் வந்து கேவலமாக்கிட்டு என்ன செய்யக்கூடாது தோக்க கூடாது நீங்க இப்படி தோப்பதை விட மரணிக்கிறது இன்னைக்கு லேசுன்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் ஒரு ஒரு உரைய உருக்கமான ஒரு உரையை நிகழ்த்துறாரு. உரையை நிகழ்த்தி தனது வீட்டுக்கு போய் சென்று வாள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கு வரக்கூடிய கிறிஸ்தவ படைகளுக்குள்ள நுழைஞ்சு 15 அந்த ஒரு சின்ன சரியா ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை பாக்குறாரு. அந்த கூட்டத்தில் உள்ள அவ்வளவு பேரையும் அவர் வெட்டி கொலை செஞ்சு போட்டு அவரும் அந்த இடத்துல ஷஹீதாக மௌத்தாகிறார். இதோட கிறிஸ்தவ படைகள் இப்ப உர்நாத்தாக்குள்ள நுழையுது. இந்த மன்னர் என்ன செய்யறாரு இந்த காலி பில்லான்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த அபு அப்துல்லா சஹீர் சொல்லக்கூடிய இந்த அந்த பனு அஹமர் கூட்டத்தைச் சேர்ந்த கடைசி மன்னர் இவர்தான் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அந்த உர்நாத்தா சாம்ராஜ்யத்திலிருந்து கடைசி மன்னர் திறப்புகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு இவர் வெளியே வாரார். குர்நாத்தா விட்டு வெளியேறி இப்ப மொரோக்கோ தேசத்தை மொரோக்கோக்கு நோக்கி, அதாவது இப்ப வடக்குல இருந்து இவர் தென் பகுதியை நோக்கி வாரார், முஸ்லீம் தேசத்துக்குள்ள வாரத்துக்கு மொரோக்கோக்கு வாரத்துக்கு வாரார். அப்ப வந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லில் ஏறி, ஒரு அளவான ஒரு சின்ன ஒரு சிறிய கல்லுக்கு மேல ஏறி அந்த கசுர சம்ராவை பாக்கிறார். தான் வாழ்ந்த அந்த சாம்ராஜ்யத்தை எல்லாத்தையும் பாக்கிறார். பார்த்துட்டு இவர் அழுகிறார். அப்படி கண் அவர் தேங்க அவரால் அந்த கவலையை தாங்க முடியாம கண்ணீர் சொட்டுது. அப்ப அந்த நேரம் அவருடைய தாயார் ஒரு வார்த்தை சொல்ற, என்னன்னு சொன்னா அழகான ஒரு வார்த்தை, அஜல் ஃபல் தபக்கி கன்னிசா இ மணிக்கன் லம் தஸ்தி அன் துதாஃபி அன்ஹு கர்ரிஜா. இது இந்த ஸ்பெயினுடைய வரலாறு சம்பந்தமாக பார்க்கின்ற போது நான் தேடுகின்ற சமயத்தில் இந்த வசனத்தையே தொட்டு காட்டி பலர் எழுதியிருந்ததை பார்த்தேன். ஒரு அரசராக நின்று ஒரு ஆம்பளை போல உன்னால போராட முடியாம இருந்து கொண்டு நீ ஒரு பெண்ணை போல் அழுந்தார். நீ ஒரு ஆண், ஒரு அரசன், ஒரு சரியான வீரமான ஆண் போல உன்னால போராட முடியாதே, எனவே ஒரு பொம்பளை போல நீ அழுது கொண்டு இரு என்று சொல்லி அந்த ஆயிஷா அல் ஹுர்ரா என்ற தாய் இவருக்கு சொல்றார். இனி அவரால் அந்த அழுகைய இது பண்ணவும் முடியல, எதிர்த்து போராடவும் முடியல. இவர் மொரோக்கோக்கு தப்பி வரார். அங்கிருந்த மொரோக்கோவில் இருந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களால் இவர் கைது செய்யப்படுறார். ஏன் என்று சொன்னா ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யத்தை மோசடி செஞ்சு என்ன செஞ்சது, கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தது என்ற பேரில் இவர் சிறையில் அடைக்கப்படுறார். இந்த செய்திகளை பார்க்கிறோம். இதோட அங்கு உள்ள அதாவது ஸ்பெயின்ல இருந்த முஸ்லீம்களுடைய இராச்சியம் முடிவுக்கு வருது. அதன் பின்னாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மஹாக்கிமு தஸ்தீஷ் என்று சொல்லக்கூடிய ரகசிய உளவு மையங்கள் உருவாக்கப்பட்டு முஸ்லீம்கள் வேட்டையாடப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா முஸ்லீம் யாராவது ஜனாபத கடமையான குளிப்பு குளிக்கிறாரா, முஸ்லீம்களுக்கான அடையாளங்கள்லாம் பார்க்கப்பட்டு யார் சொல்லுறாங்க, அப்படி அடையாளம் பார்க்கப்பட்டு முஸ்லீம்கள் மிக கடுமையாக கொல்லப்படுறாங்க. அங்கிருந்து தப்பி போனவர்கள், அங்கிருந்து தப்பி போனவங்க தான் இந்த அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகளான அதாவது பிரேசில், வெனிசுலா போன்ற இந்த நாடுகளுக்கெல்லாம் முஸ்லீம்கள் போய் சேர்றதுக்கான காரணம் இந்த ஸ்பெயின்ல இருந்து இந்த இந்த அதாவது அங்க இருந்த அடக்குமுறைக்கு பயந்து தப்பி சென்ற முஸ்லீம்கள் தான். இப்ப இன்றைக்கு சிரியால நடக்கக்கூடிய பிரச்சனையால யூரோப்புக்கு தப்பி போறாங்க தானே, அதே போல அன்றைக்கு ஸ்பெயின்ல இருந்த மக்களும் என்ன செஞ்சாங்க, அவங்க தான் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் அதே போல தென் அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் தப்பி சென்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இது ஒரு வரலாறு சகோதரர்களே. சுருக்கமாக நான் சொன்னேன், இதில் உள்ள எல்லா விவரங்களையும் திகதிகளோட விலாவாரியாக சொல்ல முடியாதும், ஒரு வரலாறு என்ற அடிப்படையில் நான் சுருக்கமாக சொன்னேன். என்ன நோக்கம்னு சொன்ன சகோதரர்களே, எங்களோட வரலாற்று நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குது. வரலாறு சம்பந்தமாக நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பக்கத்தில் இருக்குது. ஏன்னு சொன்னா முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் இந்த உலகத்தை கையில வச்சிருந்தாங்க. நீங்க பார்க்கலாம் உலக வரலாற்றில் முஸ்லிம்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் எடுத்து பாத்தீங்கன்னா மிக பாரிய படைப்பாளத்தோட எல்லாம் வெற்றி கொள்ளல. ஸ்பெயின் வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தா கூட தாரிக் பின் சியாத் 100,000 பேர் படைய எதிர்கொண்டது வெறும் 14,000 பேரோட தான், 14,000 பேரோட தான் 100,000 பேரை வெற்றி கொண்டாங்க. அப்படி பார்க்கலாம் சின்ன சின்ன எண்ணிக்கையோட தான் என்ன செய்யப்பட்டுச்சு, மூசா பின் நுசைர் ரஹ்மத்துல்லாஹுடைய நடவடிக்கைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கூட்டமைப்புகளோட தான் என்ன செய்தார்கள், வெற்றி கொண்டாங்க. அடுத்து அவங்க பெரிய உலக லாபத்தை எல்லாம் எதிர்பார்க்கல. ஜிஹாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தை கொண்டு போய் சேர்க்கணும், பரப்பணும், ஜிசியா தந்தா போற விட்டுட்டு வருவாங்க, அப்படி இல்ல அதுக்கு ஜிசியாவும் தர மறுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வது முஸ்லீம்களுடைய வளமையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். முஸ்லீம்களுடைய இந்த போர் நடவடிக்கை வெறுமனே அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது என்ற வெளிப்படையான ஒரு அத்தியாயத்துக்கு அப்பால இந்த மக்களுக்கு இஸ்லாம் என்ற ஒன்று தேவை. நீங்க ஆரம்பத்தில் இந்த ஸ்பெயின் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும், ஐரோப்பாவுக்குள்ள அந்த ஏனைய ஐரோப்பாவே படிப்பறிவு இல்லாம அதாவது அன்றாட நடவடிக்கை வாழ்க்கையிலே பண்பாடுகள் எல்லாம் செத்து கிடந்த சமயத்தில் அவங்களுக்கு அறிவு விளக்க ஏற்றி அவங்களுக்கு வாழ்க்கைண்டா இதான் என்றதுக்கான தத்துவத்தை சொன்ன ஒரே ஒரு பெருமை முஸ்லீம்களுக்கு தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இவ்வாறான ஒரு கஷ்டமான தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இந்த ஸ்பெயினுடைய இழப்பு காணப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி அல்லாஹு தாலா இன்னொரு வெற்றியை கொடுத்தான். எந்த மூசா பின் நுசைர் குஸ்தந்தீனியாவை கொனஸ்தாந்தி நோபலை வெற்றி கொள்ளணுமோ அந்த கொனஸ்தாந்தி நோபல் ஸ்பெயின் வீழ்ச்சி உற்றாலும் முஹம்மத் அல் ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடிய உஸ்மானிய படத்தளபதியுடைய வழிநடத்தல குஸ்தன்தீனியா கைப்பற்றப்பட்டுச்சு. எனவே மேற்கால ஆப்பிரிக்காவுக்குள்ள அதாவது ஐரோப்பாவுக்குள்ள இஸ்லாம் நுழையறதுக்கான அந்த முயற்சி முடக்கப்பட்ட சமயத்தில் கிழக்கு பிரதேசத்தால இந்த இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் பொஸ்னியா அதே போல கொசோவா போன்ற அதாவது கிழக்கு ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் அல்பேனியா அதே போல இந்த அதுக்கு சொல்லுவாங்க போல்கன் கண்ட்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க போல்கன் கண்ட்ரின்னு சொல்வார்கள் என்ன அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய கொசோவா அல்பேனியா அது போன்ற இந்த மாதிரி பொஸ்னியா போன்ற இந்த பகுதிகளுக்கெல்லாம் இஸ்லாம் போய் சேர்றதுக்கு அல்லாஹு தாலா இந்த குஸ்தந்தீனியாவுடைய அதாவது குனஸ்தாந்தினோபருடைய வெற்றியை ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டமாக ஏற்படுத்தினான் என்பதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே எங்களோட வரலாற்றில் நம்ம இது மாத்திரமல்ல உலகல்ல எப்போவெல்லாம் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றிக்கு அவங்களுக்கு பங்காக இருந்தது ஒன்றே ஒன்றுதான் அவங்கள்ட்ட காணப்பட்ட ஈமானிய உணர்வும் அல்லாஹு தாலா நமக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கையும் ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமியனாக அவங்க வாழ்ந்ததுன்னா அவங்களோட வெற்றி காரணமா இருந்துச்சே தவிர ஏனைய விஷயங்கள்லாம் புறக்காரணிகள் தான். உண்மையிலே புறக்காரணிகளை வச்சா தான் முஸ்லீம்கள் உலகத்தை ஆளுண்டு சொன்னா இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இன்றைய உலகத்துல எல்லாவற்றிலையும் சக்தி பெற்றவர்கள் முஸ்லீம்கள் தான். ஆயிரத்துல முஸ்லீம்கள்ட்ட குறையில்ல, பொருளாதாரத்துல முஸ்லீம்கள்ட்ட குறையில்ல, பணபலத்துல முஸ்லீம்கள்ட்ட குறையில்ல, எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட முஸ்லீம் தனி முஸ்லீம்களால் ஆளப்படக்கூடிய தனி நாடுகள் 30 அல்ல நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கை கூட இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு மிகப்பெரிய முஸ்லீம் சாம்ராஜ்யங்கள் இன்றைக்கு இருந்தும் இன்றைக்கு நம்ம பாக்கிறோம் ஈராக் பத்தி எறிகிறது, சிரியா பத்தி எறிகிறது, ஆனா முஸ்லீம்களால வெறுமனே சில சில அறிக்கை மாத்திரம்தான் விட முடியுமாக இருக்கிறது. ஏனே எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளல. எது தடுக்கிறது என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், அதாவது உலகத்துல அதை எதையும் இழக்கக்கூடாது, இந்த உலகத்துல நான் நல்லா வாழணும் என்ற அந்த மோகமும் அதே போன்று தன்னை தியாகம் செய்கின்ற அமைப்புல ஈடுபடக்கூடிய அந்த அதாவது அப்படியான கட்டங்களில் மரணம் வரும் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அமைப்புல முஸ்லிம்கள் ஈமானியம் பலம் இழந்து காணப்படுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் பலம் பெறுவது ஒன்றுதான் இந்த சமுதாயத்துடைய வெற்றிக்கும் பிரகாசமான எதிர்காலத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஈமான் வலுவிளக்கும் ஒளி இழக்கும் சொன்னால் எந்த பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அதை விட்டு அந்த முஸ்லிம்களுடைய கையிலிருந்து அல்லாஹு தாலா அகற்றி விடுவான் என்பதுதான் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் வாசிப்பு செய்கின்ற சமயத்தில் பெறுகின்ற மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் வரலாறுகளை புடம் போட்டு அதிலிருந்து பெறக்கூடிய பாடங்களின் அடிப்படையில் ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த தாரிக் பின் ஜியாது, இந்த அப்துல் ரஹ்மான தாகில் போன்றவர்களுடைய வரலாறுகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வாலிபர்களால் என்ன செய்யலாம், ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் என்பதற்கு இது மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயிரோட்டமுள்ள இரத்த துடிப்புள்ள ஒரு இஸ்லாமிய சிந்தனையின் அடிப்படையில் வளர்க்கப்பட்டு வழிநடத்தக்கூடிய சிறந்த இளம் தலைமுறையினரை அல்லாஹு தாலா உருவாக்க வேண்டும். அதுக்கு நம்ம எல்லோருடைய பங்களிப்பும் இன்றியமையாத ஒன்று என்ற இந்த வேண்டுகோளோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.